இசை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் அங்கன்வாடி பணியாளர் திருமதி ஆர். லலிதா அவர்கள் ஊட்டச்சத்து உணவுகளும் அதன் பயன்களும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
பொதுவாக வந்து நம்மளுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம், எல்லாமே வந்து சாப்பிட்றோம், அதற்கான செயல்களையும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிலும் அரசு வந்து நம்மளுடைய நலனில் அக்கறை கொண்டு துறை மூலியமாக எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணணும் அப்படிங்கிறதையும் செய்கிறாங்க. அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பணியாளர்கள் மூலியமாகவும் பலரை மக்கள்கிட்ட தெரியப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு மூலமாகவும் தெரியப்படுத்துகிறாங்க. இதை என்னென்ன மாதிரிலாம் விழிப்புணர்வு செய்கிறாங்க, இதனால் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் இதில் பணியாற்றி வரும் பணியாளர் விரிவாக வந்து கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா மேடம்? வணக்கம் மேடம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை காமராஜபுரம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றி வரும் லலிதா தேவி பேசுகிறேன்.
மேடம், இப்போ வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் மூலியமாக மக்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து எடுத்து சொல்கிறீங்க?
ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் மூலமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் எல்லாருக்கும் ஊட்டச்சத்து போய் சென்றடையணும், அதுதான் எங்களோட முக்கிய பணியாக இருக்குது. இப்போ வந்து காய்கறி எடுத்துக்கிட்டோம்னா காய்கறி கீரைகள் இது மாதிரி உள்ள குறைஞ்ச விலையில் உள்ள எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி கீரைகள் வாங்கி சாப்பிட்லாம். எல்லாருமே கீரைகள் சாப்பிட்ணும், வாரத்தில் 2 நாட்கள் கீரைகள் கண்டிப்பாக சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. அதனால் காய்கறிகள் அது மாதிரி குறைந்த விலையில் என்னென்ன காய்கறிகள் கிடைக்க முடியுமோ வாங்கி சாப்பிடுங்க. இப்போ சத்தா எல்லா காய்கறிகளும் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது. ஒவ்வொரு காய்கறியில் வைட்டமின் இருக்குது, பிசிடி அது மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. அதனால் எந்த காய்கறியுமே தவிர்க்கக்கூடாது, எல்லா காய்கறியுமே நம்ம எல்லாருமே சாப்பிட்ணும். அடுத்து பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழத்தில் இயற்கையாகவே நம்மளுக்கு பழங்கள் கிடைக்குது, அதில் நிறைய ஆரோக்கியம் இருக்குது, சத்து இருக்குது, குறைஞ்ச விலையிலே பழங்கள் கிடைக்குது. இப்போ கொய்யா, நெல்லிக்காய், திராட்சை அது மாதிரி குறைந்த விலையில் கிடைக்கிற காய்கறி பழங்கள் அது மாதிரி கூட சாப்பிட்லாம் நம்ம. இப்போ என்ன பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பழங்கள் வந்து பிடிக்காதும்பாங்க, ஆனால் வந்து குழந்தைகளுக்கு பழங்களை வந்து துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அழகாக பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து கலர் கலராக இருக்குது. அதப்போ அதை பார்த்து அந்த பிள்ளைங்க கலர் மூலியமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் குழந்தைகளுக்கு எப்படி வந்து சாப்பிட வைக்கணுங்கிறது பேரண்ட்ஸ் தான், நம்ம தான் அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும். சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி கொடுத்தா அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க எல்லா பழங்களுமே. இப்போ அந்த காலத்துல எல்லாம் 100 வயசு வரையும் வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எல்லாரும் 50 வயசுல இறந்து போயிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து காலகட்டம் வந்து ஒவ்வொரு வயசுகள் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. 100 வயசு இருந்தது இப்போ 50 வயசாக சுருங்கிடுச்சு அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. அது என்ன காரணம்? அப்போ அந்த காலத்துல எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க? நிறைய வந்து தானியங்கள் சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ யாருமே தானியங்களே சாப்பிட்றது இல்லை. அதை பற்றி விழிப்புணர்வு நிறையா ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். உணவு திருவிழா மூலியமாக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இப்போ அதில் கம்மங்கூழ், கேப்பக்கூழ், கவுனி அரிசி, குதிரவாளி, சாமை இது மாதிரி நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி தர மாதிரி உள்ள தானியங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் இதை மட்டுமே சாப்பிட்டாங்க, அரிசியே பயன்படுத்தவே இல்லை. அதனால தான் அவங்களாம் 100 வயசு வரை இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாமே ஒயிட் கலரில் இருக்க சாப்பாடாக அதிகமாக சாப்பிட்றோம், அதனால வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சர்க்கரை, அரிசி இது எல்லாமே மைதா இந்த ஒயிட் கலரில் இருக்க எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே கம்பு, கேப்பை இது மாதிரி நிறைய அடிப்படையான தானியங்கள் சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோட இருந்தாங்க. இப்போ நம்மளும் அந்த பழைய காலத்து முறைக்கு நம்மளும் இப்போ மாறி திரும்பிட்டு வரோம். இப்பொழுது வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து இயற்கை உணவு, இயற்கை பொருட்கள் அதை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு நிறைய அதிகமான விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்க மாதிரி அதிகமான உணவு இதெல்லாம் இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொரோனா காலகட்டம் நம்மளுக்கு இந்த பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அது மாதிரி இப்போ உணவகங்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கலாம் உணவுகள்லாம் தயாரிக்கிறாங்க. இப்போ இயற்கை உணவகங்களில் நிறைய சாப்பாடு தயாரிக்கிறதுனால இளம் தலைமுறை என்ன பண்ணுறாங்க, இப்போ சாப்பிட அதிகமாக ஆர்வம் இருக்கிறாங்க. இப்போ புது புது உணவெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ கம்பு, கம்மங்கூழ், கேப்பங்கூழ், கவுனி அரிசி, குதிரவாளி, இதில் எப்படி விதவிதமாக தயாரிக்கலாம்னு சொல்லி உணவகங்களில் தயாரிக்கிறாங்க. பிஸ்கட்டோ, கேக்கோ, அல்வா அது மாதிரி புதுசு புதுசாக அவங்க தயாரிக்கிறனால இளம் தலைமுறையினர் வந்து இப்போ அது பக்கம் திரும்பியிருக்காங்க. அதனால நிறைய இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இளம் தலைமுறையினர்.
இந்த ஊட்டச்சத்து சம்பந்தமான வகையில் மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்திக்கிறீங்க, அதனால அவங்க எந்த அளவுக்கு அது பயனடைகிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே.
இப்போ ஊட்டச்சத்து திருவிழா மூலியமாக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இப்போ மகளிர் கலைக்கல்லூரியில், ராணியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில், நிறைய இடத்துல மக்கள் கூடும் இடத்துலலாம் உணவு பழக்கங்கள், இரும்பு சத்து பற்றிய விழிப்புணர்வு, இரத்த சோகை பற்றிய விழிப்புணர்வு எல்லா இடத்துலையுமே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இப்போ ஒரு கண்காட்சி வச்சு அதில் பழங்கள், காய்கறிகள், கீரைகள் அதன் மூலியமாக எப்படி சாப்பிட்லாம், அது மாதிரி உணவு கண்காட்சி மூலியமாக தானியங்களை வச்சு அது மாதிரி உணவு, எள்ளு புட்டு, வல்லார துவையல், தூதுவளை குழம்பு, அடை, சாமக்கிச்சடி, கம்பு கூழ், வரகு பணியாரம், திணை பொங்கல், குதிரவாளி பிரியாணி, இது மாதிரி நவ தானியங்களையெல்லாம் வச்சு எப்படி விதவிதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்.
மேடம், இந்த மக்கள் கூடும் இடங்கள், கல்லூரிகள், பள்ளிகள்லாம் இது மாதிரி விழிப்புணர்வு பண்ணுறா சொன்னீங்க. கல்லூரியில் வந்து இது மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்போ மாணவிகள் எந்த அளவுக்கு இதுக்கு பயனாக இருந்துச்சு?
இப்போ இந்த விழிப்புணர்வு பண்ணுறனால கல்லூரி மாணவர்கள் வந்து காய்கறிகள், பழங்கள், அதில் என்னென்ன சத்து, விட்டமின் இருக்குது, இது மாதிரி எல்லாமே சொல்லும் போது ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுக்கே, இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதில் அப்படிங்கிறனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த நவதானியங்கள் மூலயமா, இந்த சத்துக்கள் மூலயமா என்னென்ன இருக்குது அப்படி, எள், இது மாதிரி என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிலையும் தானியங்களில் இவ்வளோ வெரைட்டி செஞ்சு சாப்பிட்லாமா, அதில் இவ்வளோ பலன்கள் இருக்கா அப்படிங்கிறதே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக வந்து எல்லாருமே கேட்டு பார்த்து இதை எப்படி செய்யணும் அப்படின்னு எங்கள்கிட்டயே கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள் சொல்லி கொடுத்தோம், இது மாதிரி நாங்களும் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் சொன்ன கருத்துக்கள் அவங்கள்ட்ட போய் சென்றடைஞ்சு அவங்க இதை வீட்டில் போய் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம சொல்கிற கருத்துக்கள், இப்போ நாங்கள் மகளிர் கலைக்கல்லூரியில் போய் அந்த மாணவர்கள்ட்ட சொல்லும் போது இவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாங்கள் ஒரு 1000 பேர்கிட்ட சொல்கிற விஷயம் போய் 10,000 பேர்கிட்ட போய் சென்றடையும். அப்போ இந்த கருத்துக்கள் வந்து ஒவ்வொருத்தர் மூலியமாக எல்லார்ட்டையும் போய் சென்றடையணும். அதுக்காக தான் இந்த உணவுத் திருவிழா நடத்துறது. ஒவ்வொரு இதுலேருந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அப்படி காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தானியங்கள், அப்படி என்னென்ன செஞ்சு சாப்பிட முடியும், நம்மளுக்கு பழசு தெரியும் ஆனால் அது எப்படி சாப்பிடணும் என்னன்னு தெரியாது, இப்படி விதவிதமாக நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அவங்க இன்னொரு தாய்மாராக போகிறாங்க, அப்போ அவங்க அந்த ஜென்ரேஷனுக்கே அது போய் சென்றடையும் அப்படிங்கிறனால தான் பள்ளிகளிலும் கல்லூரிகளையும் போய் நாங்கள் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இதன் மூலியமாக எல்லாருக்குமே அது போய் சென்றடையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த உணவு திருவிழாவில் உணவு பிரமிடுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் என்னென்னா சரிவிகித உணவு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எல்லாமே கலந்து சாப்பிட்ணும். அதாவது புரதங்கள், கார்போஹைட்ரேட்கள், விட்டமின்கள், மினரல்கள், தாதுக்கள், கொழுப்புகள் எல்லாமே நம்ம கலந்து சாப்பிட்றோம். நம்ம சாதாரணமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றும் போதே எல்லாமே நம்மளுக்கு வந்துடுது. இப்போ சாதம், குழம்பு, காய்கறிகள், கீரைகள், ரசம், கூட்டு, மோர் எல்லாமே நம்ம இதில் வந்து சரிவிகித உணவு, எல்லாமே நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கணும். ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட்டே ஒரு நாளைக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது, கொழுப்பே அதிகமாக எடுத்துக்கூடாது. அப்போ எல்லா விதமான உணவுகளும் நம்ம கலந்து சாப்பிடணும். இப்போ பயிறு வகைகள், பருப்புகள், காய்கறிகள், பழங்கள், இப்போ வெல்லம், முந்திரி, பால், தயிர், நெய், இது மாதிரி பிரமீடு, உணவு பிரமீடு இருக்குது. அதில் வந்து எல்லாமே கலந்து நம்ம வந்து சாப்பிடணும். ஒவ்வொரு நாளைக்கு உள்ளது எல்லாவோட சத்துக்களும் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும். ஒரே இதை அதிகமாக எடுத்துக்காமல் எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கணும். கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்பு, மினரல், தாதுக்கள் எல்லாமே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும். இப்போ முளை கட்டிய பயிரில் வந்து ஜிங்கு, இரும்பு, வைட்டமின் ஏ, பி, சி எல்லாமே இருக்குது. தினமுமே முளை கட்டின பயிர் எடுத்துக்கலாம். காய்கறி, பழங்கள் அதிகமாக சாப்பிடலாம். சாதத்தை கம்மியாக குறைச்சிட்டு பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். இது போன்ற தகவல்கள் வந்து நம்ம மாணவிகள்கிட்ட எடுத்து சொல்லும் போது அவங்க வந்து வீட்டில் போய் எல்லார்ட்டையும் சொல்லலாம், பொதுமக்கள்கிட்ட சொல்லலாம், எப்படி நம்ம சாப்பிடணும், எவ்வளோ சத்துக்கள் சாப்பிடணும். சர்வீத உணவு வந்து அனைவருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அந்த உணவு திருவிழாவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்.
இப்போ இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் அப்படிங்கிற வகையில் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னென்ன விதமான தகவல்கள்லாம் எடுத்து சொல்கிறீங்க? குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களை பற்றி என்ன விரிவாக எடுத்து சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் கீழே கர்ப்பிணிகளுக்கு கர்ப்பம் என்று தெரிஞ்ச உடனே அங்கன்வாடி மையத்தில் வந்து பதியணும் அப்படின்னு சொல்லிடுறோம் முதல்ல. அப்புறம் வந்து மாதம் மாதம் எடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அடுத்து இணை உணவு கொடுக்குறோம். இப்போ சத்து மாவு கொடுக்குறோம், அதில் வந்து கஞ்சி, கொல்கட்டை, இடியாப்பம், புட்டு, இது மாதிரி விதவிதமாக எப்படி செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற அறிவுரைகள் கொடுக்குறோம். அது சத்து மாவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா கோதுமை மாவு இருக்குது, வெல்லம் இருக்குது, சோயா மாவு இருக்குது, வறுத்த கேழ்வரகு மாவு இருக்குது, செறிவூட்டப்பட்ட பாமாயில் இருக்குது, முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு இருக்குது, தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் இதெல்லாமே இந்த சத்து மாவில் இருக்குது. அதுக்கப்புறம் மாதம் மாதம் இரும்பு சத்து, போலிக் மாத்திரை அது எல்லாமே சாப்பிட சொல்லி அறிவுரைகள் சொல்கிறோம். அப்புறம் தாய்மார்கள் வீடுகளில் போய் வீடுகள் பார்வையிடல் போய் மூலியமாக ஒவ்வொருத்தர் கர்ப்பிணிகள் வீட்டில் போய் அவங்க நல்லா சாப்பிட்றாங்களா, சத்துள்ள காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றாங்களா, இரும்பு சத்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்களா, ஃபோலிக் அமில மாத்திரைகள் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற அது ஆலோசனையும் வழங்கப்படுது. அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கறத பற்றி ஆலோசனை இப்போயே அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுத்துட்றோம். டிடி தடுப்பூசியெல்லாம் போட்டாங்களா அப்படிங்கிற அறிவுரைகளும் அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து 1000 நாட்கள் பொன்னான நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து 270 நாட்கள் அப்படிங்கிறது கர்ப்ப கால நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தையோட 6 வரை உள்ள நாட்கள் வந்து 180 நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து குழந்தை பிறந்து 7 மாதத்துலேருந்து 2 வரை உள்ள நாட்கள் வந்து 550 நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பொன்னான நாட்கள். 1000 நாட்கள் அப்படிங்கிறது பொன்னான நாட்கள் அப்படின்னு பற்றி சொல்கிறோம். அப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்படுகிறது. அது தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு எப்படி கொடுக்கணும், தாய்ப்பால் பால் எப்படி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அதை சொல்கிறோம், விழிப்புணர்வு, தன் சுத்தம், அவங்க எப்படி அவங்களே பாதுகாத்துக்கொள்வது அதை பற்றி அவங்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. அப்புறம் குழந்தையோட வளர்ச்சி தாயோட கருவிலையே தொடங்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் கர்ப்பிணிகள் வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல பாட்டு கேட்குறது, நல்லா சாப்பிட்றது, காய்கறிகள் கீரைகள் அதை பற்றியும் சொல்கிறோம். அப்புறம் வந்து சமுதாய வளகாப்பு அப்படின்னு போஷன் அபியான் திட்டத்தின் கீழே இங்கே வளகாப்பு நடைபெறுது. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இப்போ வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதை விட இங்கே வந்து எல்லாரையும் நிறையா பேரை பார்க்குறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து இங்கே வளகாப்பு நடத்துகிறோம். அதில் வந்து மகிழ்ச்சி அடையுது. இந்திய ஒற்றுமையோடு நடக்குது, எல்லாருக்குமே நடக்குது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே இங்கே சமுதாய வளகாப்பு நடக்குது. அப்போ எல்லாருமே இங்கே ஒற்றுமையாக இருக்காங்க. அப்புறம் வந்து தாய்மார்களுக்கு வந்து தாய் சேய் நல அட்டையை பற்றி முக்கியத்துவம் சொல்கிறோம். அது வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தையோட 10வது வயது வரையும் உள்ள அந்த அட்டையை வந்து முக்கியமாக பாதுகாக்கணுங்கிற அறிவுரை வழங்கப்படுகிறது. அப்புறம் தாய்மார்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகள், 100 மாத்திரைகள் சாப்பிட்ணும், வைட்டமின் மாத்திரைகள் சாப்பிட்ணும். அப்புறம் குறைந்த விலையில் கிடைக்கிற எலுமிச்சை, ஆரஞ்சு, கொய்யா இது மாதிரி இரும்புச்சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட சொல்லி சொல்கிறோம். டிடி தடுப்பூசி வந்து ரணஞ்சன்னி தடுப்பூசி அதை போட்டுக்கணுங்கிறோம். அது எந்த காலகட்ட இடைவெளின்னா 4 மாதத்துலேருந்து 6 மாத இடைவெளியில் போட்டுக்கணும் அப்படின்னு அறிவுரை கூறப்படுகிறது. அப்புறம் அல்பண்டோசோ மாத்திரை, அந்த வயிற்றில் பூச்சி நீக்க மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாத்திரை சாப்பிட்லைன்னா ரத்த சோகையும் ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படுது. அதனால் கண்டிப்பாக அதனால் அந்த மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள சொல்கிறோம். அப்புறம் விட்டமின் ஏ மாத்திரைகள்லாம் சாப்பிடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறோம். அப்புறம் அயோடின் உப்பு, இது வந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி, அறிவாற்றல் இதெல்லாம் குறைபாடை தவிர்க்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் அயோடின் உப்பை சாப்பிட்ணும்னு சொல்கிறோம். அப்புறம் ஆரோக்கியமான சாப்பாடு, சர்வீத உணவு, புரதம், விட்டமின் இது மாதிரி ஏபிடி அது உள்ள எல்லாமே சாப்பிட சொல்கிறோம். அப்போ கர்ப்ப காலத்தில் வந்து ஒரு தாய்மார் என்ன பண்ணாங்க, 10-12 கிலோ வரை எடை கூடியிருக்க வேணும். அதாவது மாதம் 1 கிலோ எடை கண்டிப்பாக அவங்க கூடியிருக்கணும். அப்போ தான் குழந்தையோட வளர்ச்சி, ஆரோக்கியம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். காய்கறி, கீரைகள், பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்றோம். உடல்நலம், மனநலம் அதையும் அவங்க ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் குடும்ப உறுப்பினர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட கணவன்மார்கள், மாமியார், அது அவங்களோட வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து கர்ப்பிணி பெண்களை எப்படி ஆரோக்கியமாக அவங்கள பார்த்துக்கணும் அந்த இதையும் வந்து போஷண அபியான் திட்டத்தின் கீழே கூட்டம் நடத்தி அவங்களுக்கு வந்து அறிவுரை வழங்கப்படுகிறது. இப்படி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, குழந்தைகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற அறிவுரையும் இங்கே வழங்கப்படுகிறது. இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன பண்ணணும்னா, இப்போ குழந்தை பிற முன்ன 1 மாதம் பின்ன 1 மாதம் முன்னாடியே தயார் பண்ணிக்க சொல்லி, கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ தயாராக இருக்காங்க, குழந்தை பிறக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம ஆலோசனை சொல்கிறோம். இப்போ வந்து பணங்கள் சேமித்து வைக்க சொல்லிடுறோம். அடுத்து நமக்கு தேவையான துணிமணிகள், அப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாமே எடுத்து வைக்க ஆலோசனை சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அருகில் உள்ள ஆட்டோக்காரங்க அவங்க நம்பரை வாங்கி வச்சுக்க சொல்கிறோம். அப்புறம் மருத்துவரோட நம்பரும் வாங்கி வச்சுக்க சொல்கிறோம். இது மாதிரி பக்கத்தில் யாராவது உறவினர்கள், நண்பர்கள் இருந்தால் அவங்களோட ஃபோன் நம்பர், ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுறதுக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் வாங்கி வச்சுக்கிறதுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறோம். இது மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறது ஒரு ஆலோசனை.
இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கான வகையில் விவரங்கள் எடுத்து சொன்னீங்க. இப்போ குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு என்னென்ன விதமான ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது?
இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பாலூட்டும் தாய்மார் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்த உடனேயே குழந்தைக்கு சீம்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறோம். அதாவது முதல் தாய்ப்பால், அதனால தான் அதை வந்து அது முதல் மருந்துன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தை பிறந்த உடனே சீம்பால் கொடுக்கணும். அது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே அதை கொடுத்துடணும். அது வந்து மஞ்சள் நிறத்தில் உள்ள அந்த சீம்பால், அது வந்து அதிகமான புரத சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே குழந்தைக்கு கிடைக்குது. அதனால் அதை வந்து யாருமே தவிர்க்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே சீம்பால் குழந்தை பிறந்த உடனே கொடுக்கணுங்கிறாங்க. குழந்தை பிறந்தது முதல் 6 மாதம் வரை கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணும். அது கொடுக்க முடியல அப்படின்னு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அதை சொல்றாங்க, ஒரு நாள் வந்து பயன்படுத்தலாங்கிறாங்க தாய்ப்பாலை எடுத்து வச்சு. அடுத்து குழந்தைக்கு வந்து 2 வயது வரை தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்கணுங்கிறாங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரையும் தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்கணும். அப்புறம் குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போடணும், 45 நாள். அது மாதிரி குழந்தை பிறந்த உடனே 45 நாள், இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் அதுகளுக்கு வந்து தடுப்பூசி கட்டாயம் போடணும். குழந்தை பிறந்ததுலேருந்து மாதம் மாதம் எடை உயரம் எடுக்கிறோம். நம்மளுடைய அங்கன்வாடி மையத்திலே குழந்தை பிறந்ததுலேருந்து மாதம் மாதம் எடை உயரம் எடுக்கிறோம். அப்போ தான் ஒவ்வொரு மாதத்துலேயும் குழந்தையோட வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது, உயரம் எப்படி இருக்குது, எடை எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைக்கு துணை உணவு, இணை உணவு அப்படின்னு கொடுக்குறோம். அது வந்து நம்ம சத்து மாவுலே கஞ்சி வச்சு கொடுக்க சொல்கிறோம், கொல்கட்டை கொடுக்க சொல்கிறோம். அப்புறம் வேக வைத்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் பழங்கள், ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு இதெல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கலான்றாங்க. அது மாதிரி குழந்தைக்கு எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு தான் 6 மாதத்துக்கு அப்புறம் துணை உணவு கொடுக்கணும். அதோட இணை உணவு இதையும் சேர்த்து கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அங்கன்வாடி மையத்தில் அன்னப்பிரசன திவாஸ் போஷன் அபியான் திட்டத்தின் கீழே 181வது நாட்டில் குழந்தைக்கு வந்து துணை உணவு அளிக்கப்படுது. சத்து மாவுலே கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் முத முத. அப்புறம் தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்க மார்பக புற்றுநோயை வந்து ஏற்படாது, கட்டி வராது, வலி வராது. இப்போ குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இடையே பிணைப்பு ஏற்படுகிறது, குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கறனால தாய்க்கும் சேய்க்கும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது எடுத்து கூறுகிறோம்.
ஆனால் இப்போ வந்து வளரும் இளம் பெண்களுக்கான வகையில் உணவு பழக்க வழக்கம் அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
இப்போ வளரில பெண்கள் அப்படின்னா எங்கள் துறை சார்பாக வளரில பெண்கள் அப்படின்னா 10-19 வயசு வரையும் உள்ள பெண்களை தான் வளரில பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து வளரில பெண்கள் வந்து இன்றைய பெண்கள் நாளைய தாய்மார்களாக உருவாகிறாங்க. அதனால் அவங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி காய்கறிகள், கீரைகள், இப்போ பாகற்காய், பீன்ஸு, தர்பூசணி, சப்போட்டா, அன்னாசி பழம், மாதுளை, பேரிச்சம்பழம், சுண்டைக்காய், கொத்தரங்காய், கேழ்விறகு, இப்போ வெள்ளம், மீன், அது மாதிரி இரும்பு சத்து அதிகம் உள்ள சாப்பாடுகளை சாப்பிட சொல்றதை அறிவுரை வழங்கப்படுகிறோம். இரத்த சோகை அப்படின்னா இந்த சிவப்பணுக்கள் வந்து ரத்தத்தில் ரொம்ப அளவு இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் 70% வந்து வளரிளம் பெண்களுக்கு இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. அதனால் வளரிளம் பெண்களுக்கு வந்து இப்போ ஹீமோக்ளோபின் அளவு வந்து 12.1-15.1 கிராம் அளவு இருக்கணும். ஆனால் அதை விட இப்போ அதிகமாக கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் 70% பெண்களுக்கு வளரிளம் பெண்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இரத்த சோகை பாதிப்பினால் என்ன ஆகுதுன்னா படிக்க முடியாமல், படிப்பில் கவனம் செலுத்த முடியலை, அப்புறம் வந்து இர்ரெகுலர் பீரியட் ஏற்படுது, அசதி, சோர்வு இதெல்லாம் ஏற்படுது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இரும்பு சத்து மாத்திரைகள் அதிகமாக கொடுக்குறோம் பெண்களுக்கு. அப்புறம் இரும்பு சத்து உள்ள பொருட்களை சாப்பிட சொல்ல அறிவுரை வழங்கப்படுகிறது. அதனால் நிறையா வந்து இந்த வளரில பெண்கள் வந்து இரத்த சோகை பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆலோசனை வழங்கப்படுகிறது. அப்புறம் டிவார்மிங் மாத்திரை, அதை பூச்சி நீக்க மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து 6 மாதத்துக்கு 1 தடவை கொடுக்கப்படுது. அப்புறம் இரும்பு சத்து மாத்திரையும் கொடுக்கப்படுது, அதையும் அவங்களுக்கு சாப்பிட சொல்லி அறிவுரை வழங்கப்படுகிறது.
ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் எந்த அளவுக்கு உணவுகளோட முக்கியத்துவமோ அதே நேரத்தில் பயன்படக்கூடிய விஷயத்தையும் வளரும் இளம் பெண்களுக்காக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களுக்கும், பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்து உணவுகள் சாப்பிடணும், இது போன்ற உணவு முறைகளையும் பல தகவல்களையும் விரிவான வகையில் முழு விவரத்தையும் சொன்னீங்க. புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலமாக உணவு பற்றிய தகவல்களை கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது சார்பாகவும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை ஊட்டச்சத்து உணவுகளும் அதன் பயன்களும் குறித்து அங்கன்வாடி பணியாளர் திருமதி ஆர். லலிதா அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.